Start managing your data, not your infrastructure. Unified, simple, secure. Welcome to Data Done Right. Only with the Pure Storage platform. Get started at purestorage.com.
நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
ஆண்கள் தமது உடல் நலனில் மாத்திரமல்லாமல் மன நலனிலும் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பிலும் இதற்கான உதவி குறிப்புகளையும் பகிர்ந்து கொள்கிறார் மெல்பர்னில் குடும்ப மருத்துவராக பணியாற்றும் டாக்டர் நலிமுடியின் அவர்கள். அவரோடு உரையாடும் நான் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் டாக்டர் டீன்.
வணக்கம் ரேணுகா.
டாக்டர், நாங்கள் இன்றைய தினம் ஆண்களின் உடல் நலம் தொடர்பில் பார்ப்போம். முதலில் இந்த ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதிக அளவு உடல்நல குறைவுகளை ஏற்படுத்துகின்ற காரணிகள் அல்லது அவர்கள் எதை குறித்து அதிகம் கவலைப்படுகிறார்கள் என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
ஆண்களுடைய உடல் நலத்தை பற்றி பேசுகின்ற பொழுது நாம் சர்வதேச ரீதியில் சில இண்டெக்ஸ் என்று கூறுவார்கள், அதாவது அலகுகளை மேற்கோள் காட்டி நாம் முதலில் அவதானமாக இருக்க வேண்டும். இன்று வளர்ந்த நாடுகளிலும் வளர்முக நாடுகளிலும் எங்கு எடுத்துக்கொண்டாலும் ஆண்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழுகின்ற காலம் என்பது பெண்களுடைய வாழுகின்ற காலத்தை விட 5.8 வருடங்கள் குறைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தனியாக வாழ்கின்ற ஆண்கள், அதாவது லிவிங் எலோன் ஆண்களுடைய வாழ்நாள் என்பது பெண்களுடைய வாழ்நாளை விட 10 வருடங்கள் குறைவாக காணப்படுகின்றது. இதிலே முக்கியமான காரணிகளாக நாம் கருதுவது ஆண்கள் என்பவர்கள் அந்த மஸ்குலினிட்டி என்று சொல்வார்கள், அதன் காரணமாக அவர்களுக்கு அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர், அதாவது ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிஹேவியர் அட்டிடியூட் ஒன்று ஆண்களிடத்திலே எப்போதும் காணப்படும். அதன் காரணமாகத்தான் அவர்கள் அதிகமாக விபத்துக்களை சந்திக்கிறார்கள். விபத்துக்கள் என்று சொல்கின்ற பொழுது நீரில் மூழ்குவது அல்லது வேகமாக காரை ஓட்டுவது, அடுத்தது உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற போர்கள், போர்களினால் ஏற்பட்டிருக்கின்ற கலவரங்கள், இது போன்றவற்றில் கூட அதிகமாக ஆண்களே இருக்கின்றார்கள். அடுத்தது வந்து ஆண்களுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது, அதாவது பெண்களை விட அதிகமாக ஆண்கள் போதை வஸ்துக்களுக்கும் அல்லது இந்த புகைத்தல் மதுபானம் போன்றவற்றுக்கும் தங்களை உட்படுத்திக் கொள்கின்ற தன்மை மிகவும் கூடுது. அடுத்தது மனநிலை சம்பந்தப்பட்ட காரணிகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். மனநோய்கள் என்று சொல்கின்ற பொழுது ஆண்கள் அநேகமாக இளம் வயதில், 20 வயதுக்கு முன்னர் சூசைட் பண்ணிக் கொள்கின்றார்கள், அதாவது தற்கொலை செய்கின்ற பெண்களை விட ஆண்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம். அதே நேரத்திலே உடல்நிலை ரீதியாகவும் உலகத்திலே காணப்படுகின்ற நோய்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது, அதாவது இந்த ஓட்டோ இம்யூனோ டிசீஸ் தவிர அநேகமான நோய்கள் ஆண்களுக்கே அதிகமாக காணப்படுகின்றது. சுரப்பு ரீதியாக ஆண்கள் மோ ப்ரோன்டு டிசீஸ், அதாவது வர்த்தங்களுக்கு உபாதைகளுக்கு ஏற்படுகின்ற தன்மை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. ஆண்கள் பற்றிய சுகாதாரம் என்பது ப்ரோட ஹெல்த், அதாவது எல்லா விதமான சுகாதார நிலைகளிலும் அநேகமாக அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களுக்குரிய அந்த சுகாதார பழக்க வழக்கங்கள் அல்லது அவர்களுக்குரிய அந்த ப்ரிவென்டிவ் மெத்தட், தடுக்கக்கூடிய வகைகள் பெரிய அளவிலே மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றது.
இப்ப நீங்கள் சொன்னது போன்று தடுக்கின்ற முறை முக்கியம். எனவே ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சுகாதார சோதனைகள் பரிந்துரைக்கப்படுகின்றன, எப்போது எப்படி அவர்கள் அதை செய்வது?
இது நல்ல கேள்வி. அந்த சுகாதார ரீதியான தடுப்பு முறைகள் என்று நினைக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சாதாரணமாக சிந்திப்பது என்னவென்றால் இந்த இரத்த பரிசோதனைகள் அல்லது வேக்சினேஷன் என்பவற்றை மட்டுமே யோசிக்கின்றோம். ஆனால் அந்த ஆண்களுக்கான சுகாதார அமைப்பு ஒன்றின் மூலமாக வெளியிட்ட தகவல்களின்படி அவர்களது உடல்நிலையை விட மனோநிலையில் அதிகமான கவனம் செலுத்தப்பட வேண்டி இருக்கிறது. இப்போது அந்த 3 விதமாக அதை பிரிக்கிறார்கள். 20 வயதுக்கு குறைந்த ஆண்கள் அவர்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது சோசியல் இன்டராக்ஷன். அதாவது இந்த சிறுவர்கள் எவ்வாறு சமூகத்தோடு பழகுகிறார்கள். அடுத்தது வந்து அவர்கள் குடும்பத்தோடு கொண்டுள்ள ரிலேஷன்ஷிப். அடுத்தது அவர்களுடைய கல்லூரி, கல்லூரியில் அவர்களது திறமை எப்படி, மற்ற மாணவர்களோடு எவ்வாறு பழகுகிறார்கள், ஏதாவது ஒரு வித்தியாசமான அட்டிடியூட் அல்லது பிஹேவியர் பழக்க வழக்கங்கள் அல்லது நலன்களை காட்டுகின்றார்களா. அடுத்தது அந்த 18-20 வயதுக்கு குறைந்தவர்கள் வாகனங்களை ஓட்டுபவர்களாக இருந்தால் அவர்களது டிரைவிங் எப்படி இருக்கிறது, அவர்கள் சேஃப் டிரைவிங்கில் இருக்கிறார்களா. அடுத்தது 20 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு ஏதாவது அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதா என்பதை பற்றி பார்க்க வேண்டும். 20 வயது தொடக்கம் 50 வயதுக்குரிய ஆண்களுக்கு முக்கியமாக கவனத்தில் கொள்ளப்படுவது அவர்களது தொழில் சார்ந்த சுகாதாரம். அவர்களுடைய தொழிலிலே எந்த விதமான ஆபத்துக்கள் இருக்கின்றன, ஒரு நிலையான வருமானம் பெறக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றார்களா, தனது குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கும் அவர்களுக்கு ஒரு இன்கம் இருக்கிறதா. அடுத்தது 20 வயது தொடக்கம் 50 வயதுடையவர்களுக்கு அவர்களுடைய செக்ஷுவல் ஹெல்த்தும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேரண்டிங், அவர்கள் எவ்வாறு தங்களுடைய குழந்தைகளோடு நடந்து கொள்கிறார்கள், அதாவது அவர்கள் டொமஸ்டிக் அபியூஸ் என்று சொல்லக்கூடிய குடும்ப வன்முறைகளில் ஈடுபடுகிறார்களா, அல்லது தங்களுடைய குழந்தைகளோடு மனைவியரோடு எவ்வாறு பழகுகிறார்கள் என்பதை பொறுத்தெல்லாம் அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. 50 தொடக்கம் 74 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தான் அநேகமாக ஏற்படுகின்ற பிரச்சனை லோன்லினஸ், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் உறவுகளில் இருந்து விலகி வாழ்கின்ற பொழுது அநேகமான மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்கள் அவர்களை தாக்குகின்றன. அதே நேரத்திலே புரோஸ்டேட் கேன்சரும், அடுத்தது வந்து பவல் கேன்சர், குடல் புற்றுநோய் ஏற்படக்கூடிய சான்ஸும் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்களின் முக்கியமான சுகாதார பழக்க வழக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஒரு வயதிலிருந்து எடுத்தாலும் சரி கடைசி வரை அவர்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட ஒரு காரணி தான் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. நமது ஊரிலே சாதாரணமாக செல்வார்கள், ஆண்களிடத்திலே அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது என்று ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆகவே அவர்களுக்கு அதை புரிய வைக்க வேண்டும். அந்த புரிய வைக்க வேண்டிய தன்மை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சார்ந்தது. ஆகவே சிறுவயதிலிருந்தே அந்த மஸ்குலினிட்டி என்கின்ற தன்மையின் காரணமாக ஏற்படுகின்ற அலட்சியங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதன் மூலம்தான் அவர்களது உடல் மனநில சுகாதார பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய ஏற்படக்கூடிய நோய்களில் இருந்தும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனவியாதிகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த இரு பாலாருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அநேகமாக அவர்கள் 40 வயதுக்கு முன்னர் ஒரு முறை அல்லது இரண்டு முறை அவர்களது சாதாரணமான இரத்த பரிசோதனைகள், அடுத்தது வந்து முக்கியமானது வந்து ஆண்களுக்கு அந்த சமூக நோய்கள் இருக்கின்றதா என்பதை பற்றிய பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். 40 வயதுக்கு பின்னர் அவர்கள் அந்த இரத்த பரிசோதனை மூலம் அவர்களது கொலஸ்ட்ரால், சுகர் என்பவற்றை போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு முறை செய்து கொள்வதும், 50 வயதுக்கு பிறகு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவர்களை செய்து கொள்வது மிகவும் கட்டாயம்.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
சரி டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னதன்படி இந்த மனநலம் தொடர்பான மென்டல் ஹெல்த் வந்து மிகவும் முக்கியம் என்று சொன்னீர்கள். ஆண்களுக்கென்று பிரத்யேகமாக உதவிகள் கிடைக்கின்றனவா ஆஸ்திரேலியாவில், அதை பற்றி சொல்ல முடியுமா?
ஆண்களுக்கான மனநல நோய்கள் என்று கருதுகின்ற நேரத்திலே 3 விதமான நோய்கள் தான் மிகவும் முக்கியமாக காணப்படுகின்றது. ஒன்று வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருந்த அளவு மிகவும் அதிகம். அது அவர்களது ஒரு விதமான டிப்ரெஷன் காரணமாகவும் லோன்லினஸ் காரணமாகவும் ஆண்கள் அதிக அளவு தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அடுத்தது வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் என்று சொல்லுவோம், அதாவது இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால், போதை ஊட்டும் வஸ்துக்களை பாவிப்பதும் ஆண்களிடத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மனநிலை சம்பந்தமான ஒரு கவுன்சிலிங் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவிலே எல்லா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தங்களது மனநிலை சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்று அவர்கள் கண்டறிந்தால், அல்லது அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள யாராவது தங்களுடைய தந்தைக்கு அல்லது மகனுக்கு ஒரு மனநிலை துறல்பு காணப்படுகிறது என்று அறிந்தால், அவர்கள் முதலிலே போய் தங்களது ஜிபியை சந்திக்க வேண்டும். அந்த ஜிபியை சந்திப்பதன் மூலமாக இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இந்த மென்டல் ஹெல்த் கேர் பிளான் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மென்டல் ஹெல்த் கேர் பிளான் மூலமாக இலவசமாக அரசாங்கம் உதவி செய்கின்றது. ஆகவே அந்த மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஒரு ஜிபியை அணுகி தங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது என்று கூறினால், அந்த ஜிபி மூலமாக நீங்கள் மனநல கவுன்சிலர்களை சந்திக்க முடியும். அதே போல நிறைய அமைப்புகள் காணப்படுகின்றன, அவர்களும் ஆண்கள் பெண்கள் என்ற பேதமின்றி எல்லோருக்கும் சமமான மனநில மருத்துவத்தை வழங்குகிறார்கள். பியாண்ட் த ப்ளூ, அடுத்த பியாண்ட் த போர்டர்ஸ், அப்படி என்று சொல்லிக்கொண்டு நிறைய அமைப்புகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் ஆன்லைன் மூலமாக கண்டுபிடித்து அந்த அமைப்புகள் மூலமாகவும், நீங்கள் ஒரு அடிக்ஷன் அதாவது போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருந்தால் அல்கஹாலிக் அனோனிமஸ் என்ற ஒரு குரூப் இருக்கிறது, அதே போல நிறைய அமைப்புகள் இருக்கின்றன, அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான மனநல மருத்துவத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
சரி டாக்டர், ஆண்களுக்கு என்று பிரத்யேகமாக ஏதாவது தடுப்பூசிகள் இருக்கின்றனவா? அவர்கள் அதை கட்டாயம் போட்டிருக்க வேண்டுமா?
அநேகமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சனைகள் மனநிலை சம்பந்தப்பட்டதே அநேகமான பிரச்சனையின் காரணமாக இருக்கிறது. அடுத்தது குரோனிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் போன்றவை ஆண்களுக்கு அதிகமாக வருகின்றது. ஆனால் இந்த தடுப்பூசி என்று ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று வேறாக இல்லை. ஆனால் சமூக நோய்களை குணப்படுத்தக்கூடிய அல்லது வராமல் தடுக்கக்கூடிய இரண்டு வகையான தடுப்பூசிகள் இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஒன்று வந்து ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்வார்கள். ஹெப்படைட்டிஸ் பி இங்கு சிறுவர்களுக்கு சிறு வயதிலே கொடுக்கப்படுகின்றது. அநேகமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வருபவர்கள் சிலருக்கு ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு ஊசிகள் கொடுக்கப்படாமல் இருக்கலாம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய ஜிபியிடம் போய் எனக்கு ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறார் என்பதை இரத்த பரிசோதனை மூலம் அறிந்து கொண்டு அந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கான தடுப்பூசியை போட்டு கொள்ள முடியும். அது வந்து அநேகமாக இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வர்கள், அநேகமாக மனித இரத்தத்தை தொடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு கட்டாயமாக போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து அப்னார்மல் செக்ஷுவல் பிஹேவியர் என்று சொல்லக்கூடிய சமூக நோய்கள் ஏற்படக்கூடிய சான்ஸ் கூடியாக இருப்பவர்களும் அந்த வேக்சின்ஸ்களை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்தது வந்து ஆஸ்திரேலியாவில் இருப்பது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்று சொல்வார்கள். அதாவது இது ஒரு விதமான வைரஸ் நோய். இது ஆண்களுக்கு ஏற்படும், ஆண்களுக்கு ஏற்பட்டு அதே நேரத்திலே பெண்களுக்கும் ஏற்படும். இதன் காரணமாக கடைசியிலே அநேகமாக பெண்கள் தான் வருத்தப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு இதன் மூலமாக அந்த சர்வைக்கல் கேன்சருக்கு இது முக்கிய காரணமாக அமைகின்றது. இது கல்லூரி பருவத்திலே 13 வயது தொடக்கம் 15 வயதுக்குள்ளே இதை ஆஸ்திரேலியாவிலேயே சகலருக்கும் இப்போது கொடுக்கின்றார்கள். ஆனால் 2000 ஆண்டுக்கு முதல் இது அமுலில் இருக்கவில்லை. அதற்கு முன்னர் இங்கு வந்தவர்கள் அல்லது அந்த காலகட்டத்திலே இங்கே வாழாதவர்கள் அவர்கள் இப்பொழுதும் தங்களுக்கு தேவையான அந்த வேக்சினை எடுத்துக்கொள்ள முடியும். சோ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ஹெப்படைட்டிஸ் பி அடுத்தது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இந்த இரண்டுக்குமான தடுப்பூசிகளை உங்களது ஜிபியை சந்திப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
நிறைவாக டாக்டர், இப்ப ஆண்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஆரோக்கியமாக உடல் நலத்தோடு இருப்பதற்கும் அவர்களை தாக்குகின்ற நோய்கள் கண்டாமல் இருப்பதற்கும் என்ன செய்யலாம், எப்படி வாழலாம்?
சுருக்கமாக சொல்ல போனால் ஆண் தன்னுடைய சுகாதார பழக்க வழக்கங்கள் அல்லது அதாவது ஹெல்தி மெஷர்ஸ் எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவதாக அவர்கள் அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரை குறைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அறவே வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட வேண்டும். இரண்டாவது நியூட்ரிஷன் அண்ட் டயட். ஆண்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அடுத்து தங்களுடைய உடல் நிறையை பேணுதல் என்பவற்றை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. மனநிலை ரீதியாக நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது எந்த நேரத்திலும் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டும். குடும்பத்தினரோடு, நண்பர்களோடு, வேலை தளங்களில் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டை தங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதன் மூலம் நிறைய டிப்ரெஷனில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்தது வந்து தொழில்முறை ரீதியாக, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்கின்ற நேரத்திலேயே ஒரு நல்ல ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வதன் மூலம் அல்லது நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு நிரந்தரமான முன்னேற்றமான தொழில் அமைப்பு ஒன்றிலே சேர்ந்து கொண்டால் அவர்களது வருமானம் பாதிக்கப்படாத வகையிலே அந்த தொழில் இருக்க வேண்டும். அந்த தொழில் மூலமாக தங்களுடைய குடும்பத்தையும் தங்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கின்ற தொழிலில் இணைந்து அந்த சேஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கின்ற நேரத்திலே அதிகமான மனநிலை கோளாறுகள் ஏற்படுவதும் குறைவு. அடுத்தது வந்து ஆண்கள் முக்கியமாக எங்க மேனேஜ்மெண்ட் என்று சொல்வது, கோபம் வந்து நிறைய விதமான மன பிறழ்வுகளை ஏற்படுத்தும். ஆகவே அந்த கோபம் அதிகமாக ஏற்படுகிறவர்கள் அல்லது ஸ்ட்ரெஸ் அநேகமாக இருக்கிறவர்கள் எங்க மேனேஜ்மெண்ட் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று தங்களுடைய ஜிபி இடத்திலே போய் அதன் மூலமாக அதற்கென்று கவுன்சிலர்களை சந்தித்து அவர்களது மனநிலையில் ஏற்படுகின்ற பிறழ்வுகளை தவிர்த்து ஒரு சுகமான வாழ்க்கையை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்.
மிக்க நன்றி டாக்டர், மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.
இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய SBS நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றிகளும் பிரார்த்தனைகளும்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.
Starting a new life in Australia isn't easy.
A lot of companies have rejected me.
Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.